பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட தொழுநோய் அலுவலகத்தின் துணை இயக்குனர் திருமதி டாக்டர் எம் சிவகாமி அவர்கள் இன்று தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தொழுநோய் ஒழிப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ வகைகளில் வந்து இருந்தால் கூட ஒவ்வொன்றும் சாதாரணமாக ஒரு நோய்களும் இருக்குது. அதில் வந்து வீரியம் கொண்ட நோய்கள் அப்படிங்கிற வகையில் இருக்குது. மனிதர்களை அச்சப்படுத்திய நோய்கள் அப்படிங்கிற வகையில் எத்தனையோ ஒரு வகையான வகையில் இருந்துக்கிட்டது. இதை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அதிகமாக மக்களில் அச்சத்தை ஏற்படுத்திய விஷயமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மனதில் பயம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் தொழுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த தொழுநோய் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த ஒரு வகையில் வியாதி பற்றிய தன்மையும் மக்கள் எடுத்துக்கொண்ட விதமும் அவர்களுடைய மரண பயம் அங்கிற அளவுக்கு இது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதே காலகட்டத்தில் உலக அளவும் சரி, இந்திய அளவும் சரி, மாநில அளவும் சரி, மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாகவும் அதே நேரத்தில் மருத்துவ ரீதியாக மும்முனைப்பாக போராடி அதற்கான தீவிர விழிப்புணர்வும் கொடுக்கப்பட்டு இப்போ வந்து படிப்படியாக குறைஞ்சி அதோடு இல்லாமல் மக்களுக்கு என்ன அளவுக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் ஒவ்வொரு வருடங்களும் அதோட தன்மைகளை வந்து கூடுதலாக்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போகிறாங்க. இதோடு இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதேனும் ஒரு தினம் வந்து முக்கிய ஒரு சிறப்பாக இருக்கும். அது என்ன தினம்னு கேட்டால் நாட்டிற்காக பாடுபட்ட நம் தேச தந்தை மகாத்மா காந்தியோட நினைவு தினமான இன்று அவரோட மனதில் ஏற்பட்ட அந்த கனவையும் இந்த நினைவாக்க கூடிய மட்டும் இந்த தொழுநோய் அறவே ஒழிக்க வேண்டும் என அரசு முன்வைப்பாக இருக்கிறது. இதற்பற்றிய இந்த விழிப்புணர்வு, இந்த துறை என்னென்னலாம் செய்திருக்காங்க, எப்படி செய்கிறாங்க, அதற்கான முயற்சிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்களையும், தொழுநோய்னா என்ன, அது பரவக்கூடிய விஷயங்களும், அது தடுப்பதற்கான வகைகளில் என்னென்னலாம் அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த துறையை சேர்ந்த மேடம் வந்து விரிவாக கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிவகாமி, துணை இயக்குனர், தொழுநோய் பிரிவு, புதுக்கோட்டை. இன்றைய தினம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு தான் மகாத்மாவின் நினைவு தினம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏன் வந்து நம்ம வந்து மகாத்மாவோட நினைவு தினத்தை வந்து ஆன்டிலெப்ரசி டே, தொழுநோய் எதிர்ப்பு தினம்னு அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா, மகாத்மா வந்து தொழுநோயாளிகளுக்காக மிகச்சிறந்த அளவில் உயரிய சேவையை செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் அவரோட நினைவு தினத்தை நினைவுகூறும் தினமாக மட்டுமல்லாமல் நன்றி கூறும் தினமாகவும் தேசிய தொழுநோய் எதிர்ப்பு தினமாக இந்த ஜனவரி 30 அனுஷ்டிக்கப்படுகிறது.
மேடம், இப்போ இந்த தொழுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது எந்த அளவுக்கு இது வந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம், அதே நேரத்தில் இந்த நோய் பற்றிய பல தகவல்களை முதல்ல விரிவாக்குங்களேன்.
தொழுநோயின்றது வந்து ஒரு தோலில் வர்ற உணர்ச்சியற்ற வெளிர்ந்த தேமல், இதுதான் நம்ம வந்து ஆரம்ப அறிகுறி. இது வந்து உண்மையிலேயே என்ன அப்படின்னாக்கும் நரம்புகள், தோல், கைகால், கண்கள், இதர பாகங்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது வந்து பல நூற்றாண்டுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பிருந்தே தொல்காப்பிய இலக்கியங்கள், குரான், இதிலெல்லாம் வந்து தொழுநோயை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆக பல நூற்றாண்டுகளாக இந்த நோய் வந்து சமூகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த நோய் எதனால் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகிச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் தொழுநோய் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களை முடமாக்கியுள்ளது. ஆக நரம்பு பாதிக்கப்படுறதுனால கைகால் கண்கள் உடல் உறுப்புகளை வந்து முடமாக்கக்கூடிய ஒரு நோய் தான் தொழுநோய். பல வருஷமாக வந்து இந்த நோய் எதனால் வருதுன்னு தெரியாமல் பாவத்தால் வருது, சாபத்தால் வருது, ஒரு கெட்ட சகவாசத்தால் வருது, பாம்பு கடினால் வருது அப்படின்னு ஒரு தவறான ஒரு விஷயங்கள் வந்து சமூகத்தில் இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கும் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. தோல் நோய் வந்தாலும் இதை வந்து தொழுநோயின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உடல் அங்கீகனமாகி ஊனமுற்று பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவங்கள வந்து மனிதர்களாக மதிக்காமல் அவர்களை சமூகம் ஒதுக்கி வச்சதுனால அவங்க மாட்டுத் தொழுவத்தில் தான் அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அந்த நோய்க்கு தொழுநோய்னு பேர் வந்தது. தொழுநோயின்ற பேர் இல்லாமல் அதுக்கு வெவ்வேறு பேர் என்ன இருக்குன்னா குஷ்டநோய், குஷ்டரோகம்னு சொல்லலாம். லெப்ரஸின்னு சொல்லுவாங்க, ஹான்சன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தொழுநோயை பற்றிய மற்ற பேர் தான். இந்த நோய் பல வருஷமாக வந்து கிருமி எதனால் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. 1873 ஹான்சன்ஸ்ன்ற ஒருத்தர் நோயாளியில் உடம்புலேருந்து வந்த அந்த நீரை எடுத்து அதை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதுக்குள்ளே கிருமிகள் இருந்திருக்கு. அந்த கிருமிகளுக்கு மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்னு அவர் பேர் கொடுத்தார். அப்போ தான் வந்து இந்த நோய் வந்து ஒரு கிருமியால் பரவுது அப்படின்ற உண்மையே தெரிஞ்சது. அதனால தான் இந்த நோய்க்கு ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு பேர் வந்தது. இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா, இருமல் தும்மல் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிருமிகள்லேருந்து அந்த காற்றின் மூலமாக சளி மூலமாக இந்த கிருமி வந்து பரவுது. ஆனால் தொடுறதுனால இந்த நோய் வராது. காற்றின் மூலமாக பரவக்கூடியது, தும்மல் இருமல் மூலமாக பரவக்கூடியது. இதை ஏன் வந்து நம்ம இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கும், இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போன உடனே எங்கே போகும்? காற்றின் மூலமானா மூக்கு வழியாக நுரையீரல் போய் அங்கேருந்து வந்து நரம்பு மண்டலத்தை போய் பாதிக்கும். இப்போ நரம்பு மண்டலத்தில் பாதிக்கினா ரொம்ப வருஷத்துக்கு, ஒரு 5 to 7 அந்த நரம்பு செல்கள்லையே இந்த கிருமி அங்கே இருக்கும். எங்கே இருக்கும்னா நரம்பு செல்களே இருக்கும். அங்கேருந்து நிறைய பெருகி இனப்பெருக்கம் அடைஞ்சு அதிகபட்ச அளவில் வந்து கிருமி நம்ம உடம்பில் வந்துருச்சு அப்படின்னாக்கும் நோய் வந்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த நோயின் தாக்கம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னாக்கும், ஆரம்ப அறிகுறி எப்படி இருக்குனாக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிர்ந்த அல்லது சிவந்த உணர்ச்சியற்ற தேமல் உடலில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இதுதான் ஆரம்ப அறிகுறி. யாருக்கு வரலாம்? யாருக்கு வேணாலும் வரலாம். ஆண்கள், பெண்கள், படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரர் அப்படின்னு யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன் அப்படின்னா இது காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய். யாருக்கு வந்து இந்த எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு சீக்கிரமாக பாதிக்கும். அப்போ இந்த இதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கும் நிறைய புக்கில், ரிசர்ச் பேப்பரில், எல்லா உலகளாவிய ஒரு நோய். சமீபத்து கணக்கு பிரகாரம் உலக சுகாதார நிறுவனத்தோட ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா 60% மேலே இருக்கிற நோயாளிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு இப்போ வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த கடந்த காலங்களில் வந்து கூட்டு மருந்து சிகிச்சைன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி இந்த நோயின் தாக்கமும் இந்த ஊனமுறதும் படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இப்போ எப்படி அப்படின்னாக்கும், 1983 தான் இந்த கூட்டு மருந்து சிகிச்சை வந்தது. உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த சிகிச்சைக்குரிய மருந்துகளை நம்மளுக்கு இலவசமாக தர்றாங்க. 1983 10,057.8 அப்படின்ற அளவில் நோயின் தாக்கம் இருந்தது. 2005 அது 10,001 அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கும், MDT என்ற கூட்டு மருந்து சிகிச்சை முறை. இதுதான் வந்து நம்ம தொழுநோயை பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா, இது வந்து உணர்ச்சியற்ற தேமலாக இருக்கும். கை, கால், காது, நரம்பு முடிச்சு எல்லா இடங்களையும் பாதிக்கும். இது போன்ற நோயோட தாக்கம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத வந்து மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக, தெரிந்து கொள்ளும் விதமாக அரசு பல்வேறு திட்டங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் அரசு செயல்படுகிறது.
எந்த ஒரு விஷயத்துக்கும் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து அரசுக்கு தகவல்கள் வருது. அரசுக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் வந்து செய்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், மக்களுக்கு உணரும் விதமாகவும், தெரியும் விதமாகவும், அறியும் விதமாகவும் விழிப்புணர்வு குறிப்பாக வந்து செய்தது. அதில் என்னென்ன வகையிலெல்லாம் இருக்குது, அது எந்த அளவுக்கு அதோட தாக்கங்கள், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற வகையில் முக்கியமாக இந்த விழிப்புணர்வுங்கிறது செயல்பாடு மிக முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த தொழுநோய் சம்பந்தமான என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் பண்ணுறீங்க மேடம்?
நம்ம நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து ஆன்டி லெப்ரசி டே அப்படின்ற தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக அனுஷ்டிச்சுட்டு வர்றோம். இன்றைய தொழுநோய் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஸ்லோகம் என்னன்னா, தொழுநோயை வென்று சரித்திரமாக்குவோம் அப்படின்றதான் இன்றைய வருடத்துக்கான ஸ்லோகம். அதன் முக்கியமான நிகழ்வாக மக்களுக்கு, நமது புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புதுக்கோட்டையில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சுகாதாரத்துறை, ஹெல்த் ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரி மாணவிகள் அனைவரும் சார்பாக பேரணி நடைபெற்றது. இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் ஸ்பார்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்.
மேடம், இப்போ வந்து மக்கள் அறியும் விதமாக பேரணியாக சென்று மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு பண்ணினா சொன்னீங்க. அதே கட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் உறுதிமொழியும் எடுக்கப்பட்ட சொன்னீங்க. அந்த உறுதிமொழி என்ன வாசிக்கப்பட்டது, அதை மக்களுக்கும் அறிவு விதமாக அந்த உறுதிமொழியும் அப்படியே வாசிக்கலாமே?
கண்டிப்பாக, இதை சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நமது பண்பலை நேயர்கள் அனைவரும் இதன் கேட்டு பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய கடமை. ஸ்பார்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியானது என்னென்னா, தொழுநோய் மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியா கிருமியினால் காற்றின் மூலம் பரவுகிறது என்பதனை நான் அறிவேன். உணர்ச்சியற்ற தேமல் படை போன்ற தோல் நோய் உள்ளவர்களையோ அல்லது தொழுநோயினால் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன். அவர்களை அன்பாகவும் எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேன். தொழுநோய் முற்றிலும் குணமாகக்கூடியது. ஆரம்ப நிலை சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது என்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியா உருவாக அனைவருடன் இணைந்து ஒத்துழைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இன்று உறுதிமொழி இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த உறுதிமொழியானது புதுகை பண்பலை மூலமாக மக்களை சென்றடைந்ததற்காக சுகாதாரத்துறை சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நமது மாவட்டம் 31/2023 14/2023 வரை பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக விழிப்புணர்வு மாவட்ட மக்களிடையே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
மேடம், இப்போ வந்து தொழுநோய் அப்படிங்கிற விஷயத்தில் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் அதோட பாதிப்புகள் எப்படி, அதை வராத ஒன்றும் தடுக்கு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத விழிப்புணர்வு செய்தா சொன்னீங்க. இதில் வந்து தொடர்ந்து 14 நாட்கள் விழிப்புணர்வு ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலியமாக மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொன்னீங்க. இது வந்து என்னென்ன மாதிரி விழிப்புணர்வு வந்து செய்கிறதா இருக்கீங்க மேடம்?
இந்த 14 நாட்களும் வெவ்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதன் முக்கிய நிகழ்வாக இன்று ரேலி என்று சொல்லக்கூடிய பேரணி உறுதிமொழி மாவட்ட அளவில் எடுத்துக்கொண்டோம். அதுபோன்றே ஒரு ரேலின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரணி வட்டார அளவில் நடக்கும். பஞ்சாயத்து லெவலில் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் நடந்து அங்கே இந்த தேசிய தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்வுகளை வந்து மக்கள்கிட்ட எடுத்து செல்லும் விதமாக அதை நடத்துகிறோம். ஸ்கூல் லெவலில் நிறைய பேச்சு போட்டி உறுதிமொழி, இப்போ சொன்ன ஸ்பார்ஸ் உறுதிமொழி, இதெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து நடத்துவாங்க. அது இல்லாமல் 14 நாள் வந்து மிக முக்கியமாக என்னென்ன மாதிரி நாங்கள் வந்து விழிப்புணர்வுப்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னா, எங்கேயெல்லாம் மக்கள் வந்து ஸ்லம் வசதி கம்மியாக ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் இருக்காங்கல்ல, அங்கே வந்து ஸ்பெஷல் கேம்ப்பு. இப்போ வந்து செங்கல்சூளையில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு குடும்பத்தோடு தங்கியிருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அங்கே ஒரு கேம்ப் நடத்துவோம். அதே போல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் கட்டடம் 2 வருஷம் 3 வருஷம் குடும்பத்தோடு இருந்து வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த மொத்தமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி காற்றின் மூலம் பரவுது, இந்த நோயை பற்றி நாங்கள் ஒரு வெளிந்த சிவந்த உணர்ச்சியற்ற தேமல் இருந்துச்சுன்னா இது ஆரம்ப அறிகுறி, அதனால் வந்து அது இருக்கும்போதே நீங்கள் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயாக தான் கிடைக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை எல்லா தரப்பு மக்களுக்கும் நாங்கள் கொண்டு போகிறது நிகழ்வாக தான் இதை நாங்கள் இந்த 14 நாளும் செய்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கும், ஸ்கூல் லெவலில் கிஸ் ப்ரோக்ராம் வினா விடை, அப்புறமேட்டு ஒரு நாடகம், இதை தொழுநோய் எப்படி உருவாகுது அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸே வச்சு பண்ணுற மாதிரி ஒரு நாடகங்கள், காம்படிஷன் ஸ்பீச் காம்படிஷன் இதெல்லாம் நடத்துகிறோம். அப்புறம் எங்கெல்லாம் வந்து மக்கள் நெருக்கமான பகுதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வசதி குறைபாடு இருக்குது அப்படின்ற இடங்களில் ஸ்கின் கேம்ப் நடத்துகிறோம். ஸ்கின் கேம்ப் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும், தோல் நோய்க்கான ஒரு கேம்ப்பு. அங்கே வர்ற பேஷண்ட் இருந்து தொழுநோயால் யாராலும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள நாங்கள் கண்டறிஞ்சு அவங்களுக்கு முறையான சிகிச்சை, 6 மாதமோ 1 வருஷமோ அவங்களுக்கு தேவையான சிகிச்சை, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வந்து பூர்த்தி செய்யும் விதமாக நாங்கள் திட்டமிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி ஸ்கூலில் வந்து நடக்கிறதோ அதே போல் வந்து காலேஜஸ்லையும் வந்து இந்த மாதிரி கிஸ் ப்ரோக்ராம் ஸ்பீச் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய ஆட்கள் நூறுலேருந்து ஆயிரக்கணக்கான வேலை பார்க்குற ஃபேக்ட்ரிஸு, முந்திரி தோட்டம், ரால் பண்ணை, கெமிக்கலு, க்ரஷரு, இந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் வேலை பார்க்குவாங்கல்ல, அங்கேயும் அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அங்கே அவங்களுக்கு யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவங்களையும் வந்து எங்களோட கவனத்தில் கொண்டுட்டு வந்து அதற்குரிய சிகிச்சை முறைகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். எல்லா பக்கமும் எங்கெல்லாம் மக்கள் நெருக்கம் கூட்டமாக இருக்கிறாங்களோ, இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மக்கள் கூடுற இடம், அங்கெல்லாம் வந்து எக்ஸிபிஷன், எக்ஸிபிஷன்னா இந்த தொழுநோயை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், அதாவது மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம். அப்போ அந்த பார்க்கறதன் மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, மக்கள் கூடுற இடங்கள் எல்லாம் நாங்கள் அது விழிப்புணர்வு உண்டாக்கும். அடுத்த கட்டம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கும், இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து தனித்து இருக்கும் ஊர்லேருந்து, அதாவது சொல்கிறது வந்து நகரப்பகுதி மட்டும் கிடையாது, கிராமப்பகுதியிலேருந்து தான் நிறைய குடும்பங்கள் வந்து ஊர்லேருந்து தள்ளி இருப்பாங்க, அவங்களுக்கு அடிப்படை வசதிகளே கிடைக்காது. அந்த இடங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் அந்த விழிப்புணர்வை உண்டாக்குறதுக்காக எங்களோட சர்வீஸை வந்து நாங்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம். அதே போல் எப்படி ஸ்கூலில் பண்ணமோ அதே காலேஜ்லேயும் அப்படி தான், இந்த ஸ்க்ரீன் பண்ணுறது, அந்த இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, ஸ்பீச் காம்படிஷன் வைக்கிறது, இதெல்லாம் காலேஜஸ்க்கும் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம மாவட்டத்துக்கும் அடுத்த மாவட்டத்துக்கும் அந்த பார்டரில் வந்து எப்போயுமே மக்கள் வந்து அவங்களுக்கு எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே தான் போவாங்க. இப்போ நம்ம மாவட்டமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வசதிகள்லாம் பக்கத்து மாவட்டத்தில் தான் ஈஸியாக கிடைக்கும். அங்கே வந்து போகும்போது இதுக்குரிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படின்றது தெரியாது. இப்போ அதனால் அவங்களுக்கும், நம்ம பார்டர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஸ்பெஷல் முகாம் போட்டு அங்கே ஒரு ஸ்க்ரீனிங் உண்டாக்கி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டம் என்னென்னா, பிஓடி கேம்ப். பிஓடி கேம்ப் அப்படின்னா ஊனத்தை தடுக்கும் முகாம். இதை எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னாக்கும், ஏற்கனவே நோயாளிகள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட்டை முடித்து 5 வருஷத்தில் இருக்கவங்க, ஊனத்தோட ஆரம்பத்தில் இருக்கிறவங்க, ஊனம் அதிகமாக இருக்கிறவங்க, இவங்க அனைவருக்கும் ஒரு முகாம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேம்பில் நாங்கள் எல்லோரும் ஒரு பெரிய குழுவாக போய் அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அனைத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்கறது அந்த பிஓடி கேம்பில். இது வந்து எல்லா வட்டாரங்களையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். அதுவும் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் ஒரு நாள் ப்ரோக்ராம் வரும். அதுக்கப்புறம் லெப்ரசி காலனி. லெப்ரசி காலனி அப்படின்னா, ஏற்கனவே வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மக்கள்கிட்டருந்து பிரிஞ்சு ஒதுங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு அரசாங்கம் வந்து வீடு கட்டி கொடுத்து அவங்கள வந்து பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அவங்களுக்கு வந்து இதே போல் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணோம். ஏற்கனவே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிருக்கா, இல்லை திருப்பி அவங்க தொழுநோயால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, நரம்புகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா, கைகால் முடங்கி போகிற அளவுக்கு எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம அதை முன்னெடுத்து செய்கிறது எதனால் செய்யணும் அப்படின்னாக்கும், மேற்கொண்டு அவங்க முடமாயிடக்கூடாது, மேற்கொண்டு நமது சமூகத்திலேருந்து அவங்க ஒதுங்கி விடக்கூடாது, சமூகத்தின் அங்கமாக நம்ம அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை விதமான பல்விதமான விழிப்புணர்வுகள் மக்கள் அறியும் வண்ணம் அரசு சிறப்பான வகையில் செயல்படுத்தி வருகிறது.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தினங்களும் மக்கள் அறியும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வுகள், பல்வேறு தகவல்கள், பல்வேறு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் இந்த ஜனவரி 30ஆம் தேதி நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தியோட நினைவு தினமான இன்று தேசிய தொழுநோய் ஒழிப்புணர்வு தினமாகவும் மக்கள் அறியும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வுகள் தொடர்ந்து செய்தும் தொழுநோய் இல்லாத நாடாக மாற்றுவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரதையும் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும், தொழுநோயற்ற உலகமாக மாற்றுவதற்கு அரசு துறையில் சேர்ந்த உங்களுடைய பணி சிறக்க மனமாற வாழ்த்துகிறோம் மேடம்.
தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமான இன்று தொழுநோய் பற்றிய தகவலும் உறுதிமொழி எடுத்தமையும், அரசு சார்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான தகவல்களையும் கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இது போன்ற விழிப்புணர்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புதுகை பண்பலைக்கும் தொழுநோய் இயக்குநரகம், சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தொழுநோய் ஒழிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம் என்ற தலைப்பில் புதுக்கோட்டை மாவட்ட தொழுநோய் அலுவலகத்தின் துணை இயக்குனர் திருமதி டாக்டர் எம் சிவகாமி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.